SBS தமிழ். ஒன் நேஷன் கட்சி உறுப்பினர்களான ஸ்டீவ் டிக்சன் மற்றும் செனட்டர் ஜேம்ஸ் ஆஷ்பி ஆகியோர் ஆஸ்திரேலியாவின் துப்பாக்கி உரிமம் தொடர்பிலான சட்டங்களை பலவீனப்படுத்துவதற்காக நன்கொடையாக 20 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கேட்டார்கள் என்ற ஆவணப்படத்தினால் சர்ச்சை உருவாகியுள்ளது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கன் லோபியின் தலைவருடன் பேசுவதாக எண்ணியே ஒன் நேஷன் கட்சியினர் இப்பேரம் பேசலை நிகழ்த்தியதாகவும், ஆனால் அந்த நபர் வாஷிங்டனில் பணிபுரியும் அல் ஜசீரா ஊடகவியலாளர் என்றும் தெரிய வந்துள்ளது. அக்காட்சிகள் படமாக்கப்படும் போது தாம் இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்ததாக இரு ஒன் நேஷன் உறுப்பினர்களும் இது பற்றி கூறியுள்ளனர். தனது கட்சி உறுப்பினர்களை ஆதரித்து கருத்து கூறியுள்ள போலின் ஹான்சன் அந்த ஆவணப்பட பிரதியை எசியோவிடம் கையளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா துப்பாக்கிச் சட்டங்களை வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்வதை நியாயப்படுத்த முடியாதென பிரதமர் ஸ்காட் மோரிசன் இது பற்றி கூறியுள்ளார். இதேவேளை நடைபெறவுள்ள ஃபெடரல் தேர்தலில் லிபரலின் ஹவு டு வோட் என்ற அட்டையில் ஒன் நேஷன் கட்சி உறுப்பினர்களின் பெயர்களை கடைசியில் போடும்படி எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோட்டன் பிரதமரை கோரியுள்ளார். தமது ஹவு டு வோட் அட்டையில் இறுதியாகவே ஒன் நேஷனின் கட்சி இடம்பெறும் என உறுதிப்படுத்திய பில் ஷோட்டன், தீவிர எண்ணங்களுடன் உள்ள கட்சியை லிபரல் மற்றும் லேபர் கட்சிகள் ஆதரிக்கக்கூடாதென தெரிவித்துள்ளார்.
Labor's preferences go to the LNP first rather than to the One Nation Party. And that mightn't always be in my interests. It may be One Nation, the political leadership will seek to punish me for this. Well, I'll have to put up with that. Because at the end of the day, I'm a student of history. When you allow the extremists in the room, when you tolerate the hate speech, when you turn a blind eye to that political, you know, selling out of Australia, then you're not upholding the standards, you're actually part of the problem.
அமெரிக்காவின் நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் போன்று ஆஸ்திரேலியாவின் துப்பாக்கி சார்பு ஆதரவாளர்கள் அதிகளவிலான அரசியல் நன்கொடைகளை உள்ளூர் கட்சிகளுக்கும் தனி நபர்களுக்கும் அளித்துள்ளதாக அண்மையில் வெளிவந்த அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா இன்ஸ்டிடியூட் அறிக்கையின்படி 2011 இருந்து சுமார் 1.7 மில்லியன் டாலர்கள் நன்கொடை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கடந்த 7 ஆண்டுகளில் பாப் கேட்டரின் ஆஸ்திரேலியா கட்சியே அதிகளவிலான 800,000 டாலர்கள் பெற்றுள்ளது. அடுத்தபடியாக ஷூட்டர்ஸ் பார்ட்டி 700,000 நன்கொடை பெற்றுள்ளது. இவ்வாறு கன் லோபியிடம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவது இறுக்கமான துப்பாக்கிச் சட்டங்களை ஆபத்துக்கு உள்ளாக்கிவிடும் என கூறியுள்ளார் குறித்த அறிக்கையின் ஆசிரியர் பில் பிரவுன்.
We'd like to see political parties reject donations from the gun lobby. That's not an unprecedented move. For example, we've already seen parties reject donations from the tobacco industry in the case of Greens, Labor and the Liberals. For several years now, they've all rejected donations from tobacco, and we think that they could extend that to the gun lobby as well.
மெல்பர்னில் கார்டினல் ஜோர்ஜ் பெல்லுக்கு எதிரான சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த போது அது தொடர்பான செய்தியை ஊடகங்களில் வெளியிடுவதற்கு நீதிமன்றம் விசேட தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த தடை உத்தரவை மீறி செய்தி வெளியிட்டார்கள், ஆசிரியர் தலையங்கங்களை வரைந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஊடகங்களின் ஆசிரியர்கள் மற்றும் நீதிமன்ற செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் என 36 பேருக்கு நீதிமன்ற அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் அவர்களிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இருந்து விடுமுறையில் இந்தியாவுக்கு சென்ற 4 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் சடலமாக கால்வாயொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் அவரது கணவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அதே நேரம் மற்றொரு பெண்ணும் சந்தேக நபர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய குடிவரவு தடுப்பு முகாமில் கடந்த 10 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் புகலிடக் கோரிக்கையாளர் ஒருவரை புற்றுநோய் தாக்கியுள்ளதால் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ் எதிரிகள் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. ராஜன் என அழைக்கப்படும் சிவகுரு நவநீதராசா கடந்த 2009 இலங்கை யுத்தத்தில் இருந்து தப்பி வந்து ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரியிருந்த நிலையில் அவருக்கு 2010 அகதி அந்தஸ்து வழங்கப்பட்ட போதும் எஸ்யோ பிரிவினரின் எதிர்மறை அறிக்கையினை அடுத்து அவர் குடிவரவு தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டதாக தமிழ் எதிரிகள் கழகம் தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் தீவு விலாவூட் மெல்பர்ன் குடிவரவு இடைத்தங்கள் முகாம் என பல தடுப்பு முகாம்களில் வாழ்ந்து வந்ததால் ஏற்கனவே மனரீதியாக பாதிக்கப்பட்ட ராஜன் தற்போது லுகேமியா புற்றுநோய் தாக்கத்துக்கு உள்ளாகியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழ் எதிரிகள் கழகம் குறிப்பிட்டுள்ளது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். கடந்த 2014 ஆண்டில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பயணிகள் விமானம் மலேசியன் ஏர்லைன்ஸின் MH17 தொடர்பில் ரஷ்யாவுடன் மும்முனை பேச்சுகளை ஆரம்பித்துள்ளதாக ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து நாடுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த விமானத்தில் 38 ஆஸ்திரேலியர்கள் உட்பட 298 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
The Netherlands and Australia stand side by side in grief and in resolve. Maurice and I had a good meeting today and we spoke at length about MH17 and once again reaffirmed our common objective, establishing the truth, achieving justice and holding the perpetrators to account.
இனி இன்று யுனானிய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 124 இலங்கை ரூபாய் 99 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 90 காசுகள், 0.96 சிங்கப்பூர் டாலர், 2.89 மலேசிய ரிங்கத். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் பெண்களுக்கான காலிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஷ்லியா பாட்டி உலகின் இரண்டாம் தரவரிசையில் இருப்பவரும் செக் வீராங்கனையுமான பெட்ரா கவிட்வாவை தோற்கடித்துள்ளார். 22 வயதான ஆஷ்லி பாட்டி 7-6, 3-6, 6-2 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அத்துடன் கடந்த 10 ஆண்டுகளில் உலக தரவரிசையில் ஆஸ்திரேலிய பெண் முதல் 10க்குள் முன்னேறியுள்ள முதலாவது ஆஸ்திரேலிய பெண் என்ற பெருமையையும் ஆஷ்லி பாட்டி பெற்றுள்ளார்.
Yeah, I mean, Petra is someone I respect probably most on tour. She's an absolute champion, a lovely girl, and has always made time for me, even since I was very young on the tour. So I very much appreciate and love playing Petra every time. It's always a pleasure, and she is a real champion.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 31 செல்சியஸ், அடிலேட் வெயிலார்ந்த காலநிலை 27 செல்சியஸ், மெல்பர்ன் வெயிலார்ந்த காலநிலை 27 செல்சியஸ், ஹோபார்ட் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 23 செல்சியஸ், கன்பரா மேகமூட்டமான காலநிலை 24 செல்சியஸ், சிட்னி மேகமூட்டமான காலநிலை 26 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் சில நேரம் மழை பெய்யக்கூடும் 27 செல்சியஸ், டாவின் மேகமூட்டமான காலநிலை 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil